Yes, thank you so much for giving me the opportunity to be with you all. I have very fond memories of being in Tamil Nadu in many of your churches.
தமிழ்நாட்டிலே உங்களுடைய அநேக சபைகளிலே இருந்ததற்கான என்னுடைய நல்ல நினைவுகள் எனக்கு இருக்கின்றன.
In Thoothukudi and Tanjavur, Kalaiyarkoil, Nanilam, Chennai, of course.
தூத்துக்குடி, கலையர்கோவில், தஞ்சாவூர், சென்னை இந்த இடங்களிலே நான் இருந்த எனக்கு நல்ல ஞாபகங்கள் இருக்கிறது.
And even my wife Megan also remembers our visit to Thoothukudi.
என்னுடைய மனைவி மெகன் அவர்களும் நாங்கள் தூத்துக்குடிக்கு சென்றதை நினைவு வைத்திருக்கிறார்கள்.
It's a different time that we're living in where we have to meet like this.
நாம் இவ்விதமாய் கூட வேண்டிய ஒரு காலகட்டத்திலே நாம் இருக்கிறோம்.
But I believe God, who planned everything out before Christ's return, has included this time of COVID as part of his plan.
கிறிஸ்து இந்த உலகத்திற்கு திரும்பி வருவதற்கு முன்பதாக அவருடைய திட்டத்திலே தீர்மானத்திலே இந்த காலகட்டத்திலே இந்த கோவிட் பெருந்தொற்று இருக்கும் என்பதையும் அவர் திட்டத்திலே வைத்திருக்கிறார்.
Many people are waiting for this time to be over so that we can get back to our old life, as it were.
அநேக ஜனங்கள் இந்த பெருந்தொற்று காலங்கள் எப்பொழுது முடியும், நாம் எப்பொழுது பழைய நிலைக்கு திரும்புவோம் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள்.
But imagine if this was your fifth standard year and you just didn't learn anything during that year.
இப்படி நினைத்து பாருங்கள், இது நீங்கள் ஐந்தாம் வகுப்பு படிக்கிற இந்த வருடம் என்று வைத்துக் கொள்ளுங்கள், அதிலே எந்த பாடத்தையும் நீங்கள் படிக்கவில்லை என்றால் எப்படி இருக்கும்?
That would be a sad thing if we got past COVID and didn't learn what God wanted us to learn during this time.
நாம் இந்த கோவிட் காலங்கள் எல்லாம் முடிந்து சென்ற பிறகு தேவன் நாம் எதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறாரோ அதை கற்றுக்கொள்ளாமல் இருப்போம் என்றால் எவ்வளவு துக்கமான காரியமா இருக்கும்?
God knew that we would be limited to meeting like this often during these last 2 years.
இந்த கடந்த இரண்டு வருடங்களாக அடிக்கடி இவ்விதமாக இணையதளம் மூலமாக தான் நாம் கூட வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது என்பதை தேவன் அறிந்திருக்கிறார்.
And I hope we are learning the lessons that God wants us to learn during this time.
இந்த காலகட்டத்திலே தேவன் நாம் எதை கற்றுக்கொள்ள வேண்டும், இந்த பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நாம் கற்றுக்கொள்வோம் என்று நான் நம்புகிறேன்.
Including lessons about how to grow as churches, as local churches, even when we cannot meet physically in the same place.
ஒரே இடத்திலே சரீரப்பிரகாரமாக ஸ்தல சபைகளாக நாம் கூடி வர முடியாத சூழ்நிலையிலும் நாம் எப்படி கிருபையிலே வளர முடியும் என்கிற பாடத்தையும் உள்ளடக்கி நாம் கற்றுக்கொள்வோம் என்று நம்புகிறேன்.
You know that for us to have fellowship, we don't even need to be physically in the same location.
உங்களுக்கு தெரியுமா, நாம் ஐக்கியம் கொள்ள வேண்டும் என்றால் சரீரப்பிரகாரமாக ஒரே இடத்திலே நாம் கூட வேண்டிய அவசியம் இல்லை.
We are told how we can have fellowship with other brothers and sisters in the body of Christ.
கிறிஸ்துவின் சரீரத்திலே மற்ற சகோதர சகோதரிகளோடு நாம் எப்படி ஐக்கியம் கொள்ள முடியும் என்பதை நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது.
Maybe I can look at that verse first, 1 John chapter 1.
முதலாவது நாம் அந்த வசனத்தை பார்க்கலாம், 1 யோவான் 1 அதிகாரம்.
1st of all, he says in verse 6 that if we say that we have fellowship with him and yet we are walking in the darkness, we lie and do not practice the truth.
1 யோவான் 1 அதிகாரம் 6 வசனம், நாம் அவரோடே ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாக இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாக இருப்போம்.
Means it's not enough just to say I'm a Christian or I was born again on such and such a date.
நான் ஒரு கிறிஸ்தவனா இருக்கிறேன், இந்த குறிப்பிட்ட தேதியிலே நான் மறுபடியும் பிறந்தேன் என்று சொல்வது அது காரியமல்ல.
It means that we are walking in the light. The light is turned on.
அதனுடைய பொருள், நான் வெளிச்சத்திலே நடக்கிறேன், வெளிச்சம் அது போடப்பட்டு விட்டிருக்கிறது என்று பொருள்.
Means there's no hypocrisy, I'm trying to hide.
எந்த ஒரு மாய்மாலமாய் நான் எதையும் மறைக்க விரும்பவில்லை என்று அது பொருள்படுகிறது.
It doesn't mean we'll never fall, because even when the light is on, sometimes we may fall.
அப்படி என்றால் நாம் விழவே மாட்டோம் என்று பொருள் அல்ல, வெளிச்சம் இருக்கும் பொழுதும் சில சமயங்களிலே நாம் தவறி விழுகிறோம்.
But it's a different thing to fall when the light is on than to fall when the light is off.
ஆனால் இருளிலே இருக்கும் பொழுது விழுகிறதற்கும் ஒளியிலே நடக்கும் பொழுது விழுகிறதற்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது.
And so God doesn't judge us or condemn us if we fall. As long as the light is on, we're walking in the light.
நாம் வெளிச்சத்திலே நாம் எவ்வளவு தூரம் நாம் நடைபோடுகிறோமோ அப்பொழுது நாம் விழுந்தாலும் அந்த வெளிச்சம் இருக்கிற வரையில் தேவன் நம்மை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க மாட்டார்.
And then he says in the next verse, if we walk in the light as Jesus himself is in the light, then we have fellowship with one another, and the blood of Jesus his son cleanses us from all sin.
ஏழாம் வசனம், அவர் ஒளியில் இருக்கிறது போல, அதாவது கிறிஸ்து ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியில் நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம், அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும்.
So it doesn't say anything about we have to meet in the same building or we have to meet so many times a week or anything like that.
ஆகவே நாம் இங்கே ஐக்கியத்தை குறித்து பார்க்கும் பொழுது நாம் ஒரே இடத்திலே நாம் கூட வேண்டும் அல்லது வாரத்திற்கு எத்தனை முறை கூட வேண்டும் என்பதை குறித்தெல்லாம் இங்கே போடப்படவில்லை.
It is important to meet if we can.
முடிந்தால் நாம் அப்படி கூடுவது அது முக்கியமானது.
But in order for us to have fellowship, each of us must be walking in the light.
ஆனால் நாம் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருக்க வேண்டும் என்றால் நம்மில் ஒவ்வொருவரும் ஒளியிலே நடக்க வேண்டும்.
And to walk in the light as Jesus is in the light is to constantly examine ourselves compared to Jesus, never comparing ourselves with others.
ஒளியிலே நடக்கிறது என்றால் என்னவென்றால் இயேசு ஒளியிலே இருக்கிறது போல நாம் அவரோடு நம்மை ஒத்து பார்த்து பார்க்க வேண்டும் ஒழிய மற்றவர்களோடு நம்மை ஒத்து பார்க்க கூடாது.
If you compare yourselves with other people, one of two things will happen.
நீங்கள் உங்களை மற்றவர்களோடு ஒத்து பார்ப்பீர்கள் என்றால் இரண்டில் ஒரு காரியம் நடக்கும்.
You'll either become proud because you think you're more spiritual than that person.
நீங்கள் அந்த நபரை காட்டிலும் அதிக ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி பெருமை அடைவீர்கள்.
Or you will become condemned because you're not as spiritual as that other person.
அல்லது அந்த நபரை காட்டிலும் நீங்கள் அந்த அளவுக்கு ஆவிக்குரியவர் அல்ல என்று நீங்கள் ஆக்கினைக்குள்ளாக உங்களை தீர்த்துக் கொள்வீர்கள்.
You'll become discouraged.
நீங்கள் சோர்வடைந்து போவீர்கள்.
But if you compare yourself to Jesus, even though he is perfect, there's no sin in him.
ஆனால் நீங்கள் இயேசுவோடு உங்களை ஒத்து பார்ப்பீர்கள் என்றால் அவரிடத்தில் பாவம் இல்லை இல்லாதிருக்கிற பொழுதும் நீங்கள் அவரோடு ஒத்து பார்க்கும் பொழுது
and compared to Jesus, we are so far in our holiness.
இயேசுவோடு நம்மை ஒத்து பார்க்கும் பொழுது நாம் எவ்வளவோ பரிசுத்தத்தில் கீழா இருக்கிறோம்.
And yet when I compare myself to Jesus, I see myself in him because I put my faith in him.
நான் இயேசுவோடு என்னை ஒத்து பார்க்கும் பொழுது நான் அவர் மீது என்னுடைய விசுவாசத்திலே வைக்கிறதுனாலே நான் என்னை அவரிலே பார்க்கிறேன்.
I see that even though I'm here so unchristlike still in my life,
என்னுடைய வாழ்க்கையிலே நான் தூரத்திலே கிறிஸ்துவை போல அல்லாதபடி நான் எவ்வளவோ இருந்தாலும்
and Jesus is so far away at the top of the mountain fully perfect.
இயேசு எவ்வளவோ எனக்கு தூரமாய் அந்த மலை உச்சியிலே மிகவும் பூரணமானவராய் இருந்தபோதும்
I see the promise of God that says I'm also there. God has already decided I will be there.
அந்த இடத்திலே இயேசு தேவன் என்னை குறித்து நினைவித்திருக்கிற காரியத்தை வாக்குத்தத்தத்தை நான் நினைவு கூறுகிறேன் அது என்னவென்றால் நானும் அந்த இடத்திலே நான் போய் சேருவேன் என்ற வாக்குத்தத்தம்.
In the couple chapters later it says when we see him we shall be like him.
இரண்டு அதிகாரங்களுக்கு பிறகு அதே புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது நாம் அவரை பார்க்கும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாமும் இருப்போம்.
And if you have this hope fixed, let's look at that. Turn over to chapter 3.
மூன்றாம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளலாம்.
Verse 2.
இரண்டாவது வசனம்.
Dear beloved, the apostle John is writing to us. Dear beloved.
அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதுகிறார் நம்மை பார்த்து சொல்கிறார் பிரியமானவர்களே.
Now we are children of God and yet it has not appeared as yet what we will be. But we know that when he appears, we will be like him because we will see him just as he is.
இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாக இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம்.
So the Holy Spirit is saying, yes, I know you're not yet like Christ. You have a long way to go.
பரிசுத்தாவியானவர் சொல்கிறார் எனக்கு தெரியும் நீ கிறிஸ்துவைப் போல இன்னும் மாறவில்லை இன்னும் வெகு தூரம் செல்ல வேண்டியிருக்கிறது.
But you must be certain when Jesus comes back, you will be like him.
ஆனால் இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது நீ அவரை போல இருப்பா என்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும், நிச்சயத்துக் கொள்ள வேண்டும்.
And so what should we do? We read in verse 3.
ஆகையினாலே நாம் என்ன செய்ய வேண்டும்? அதை நாம் மூன்றாவது வசனத்திலே வாசிக்கிறோம்.
Everyone who has this hope fixed on him purifies himself by walking in the light, we read earlier, just as he is pure.
அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை உள்ள வைத்திருக்கிறவன் எவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல, நாம் வாசித்தது போல ஒளியிலே நடந்து தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும்.
So when you compare yourself with others, only bad things will happen. You'll either become proud or discouraged.
ஆகவே நீங்கள் உங்களை மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்ப்பீர்கள் என்றால் தீமையான காரியங்கள் தான் நடக்கும். ஒன்று, நீங்கள் பெருமை அடைவீர்கள் அல்லது சோர்வடைந்து விடுவீர்கள்.
When you compare yourself with Jesus, you get changed.
ஆனால் நீங்கள் உங்களை இயேசுவோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நீங்கள் மாற்றம் அடைவீர்கள்.
This is what it means to grow in the Christian life.
இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே வளர்வது என்றால் அர்த்தம்.
The theme of our conference is from 2 Peter 3 verse 18.
நம்முடைய கான்ஃபரன்ஸ் கூட்டத்தினுடைய கருப்பொருள் 2 பேதுரு 3 அதிகாரம் 18 வசனம்.
Grow in the grace and knowledge of our Lord and Savior Jesus Christ.
சொல்லுகிறது, நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள்.
So we must be growing in these areas.
ஆகவே இந்த பகுதிகளிலே நாம் வளர்கிறவர்களாக இருக்க வேண்டும்.
For me, this is a wonderful explanation of why God allows us to live on this earth after we become His children.
நாம் அவருடைய பிள்ளைகளாய் மாறின பிறகும் தேவன் ஏன் நம்மை இந்த பூமியிலே வாழ அனுமதித்திருக்கிறார் என்பதற்கு ஒரு சரியான விளக்கம் அதனுடைய காரணம் என்று நான் விளங்கிக் கொள்கிறேன்.
Almost every Christian I meet has some trouble in their life at some point.
நான் சந்திக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவரும் அவருடைய வாழ்க்கையிலே ஏதாவது ஒரு பகுதியிலே ஏதாவது ஒரு பிரச்சனையை சந்திக்கிறார்கள்.
And I think I'm a good father. If I was planning out my children's life,
நான் ஒரு நல்ல தகப்பன் என்று நம்புகிறேன். நான் என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நான் திட்டமிடும் பொழுது
I wouldn't want them to have any sickness or any difficulty. I want them to have a good life.
அவர்களுக்கு எந்த ஒரு வியாதியோ அல்லது பிரச்சனையோ வர வேண்டும் என்று நான் எதிர்பார்க்க மாட்டேன். அவர்கள் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நான் விரும்புவேன்.
And yet compared to God, I am an evil father. God is perfectly good.
ஆனால் தேவனோடு ஒப்பிடும் பொழுது நான் ஒரு பொல்லாத தகப்பன். அவர் பூரணமான தகப்பனாய் இருக்கிறார்.
And this perfectly good God has planned for his children to live on this earth and suffer and even die.
அப்படி பூரணமான அந்த நல்ல தகப்பனாகிய தேவன் தம்முடைய பிள்ளைகள் இந்த பூமியிலே கஷ்டத்தை அனுபவித்து சில வேளைகளை மறிக்கவும் கூட அவர் அனுமதிக்கிறார்.
And when I read verses like this that talk about the growth of the children of God, I understand why God has allowed us to remain on this earth.
இப்படி தேவனிலே வளருகிறதை பற்றிய வசனங்களை நான் பார்க்கும் பொழுது தேவன் ஏன் நம்மை இந்த பூமியிலே வாழ அனுமதித்திருக்கிறார் என்பதற்கான காரணத்தை நான் பார்க்கிறேன்.
As soon as we were born again, God could have immediately taken us up to heaven to be with him. No more pain or suffering.
நாம் அவருடைய பிள்ளைகளாய் மாறின மாத்திரத்திலேயே எந்த ஒரு கஷ்டமோ துயரமோ உத்தரமோ இல்லாதபடிக்கு உடனே அவரோடு நம்மை எடுத்துக்கொண்டிருக்க முடியும்.
What do you think? If you could plan your life, is that how you would have planned your life?
நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை திட்டமிடுவீர்கள் என்றால் இப்படித்தான் நீங்கள் திட்டமிடுவீர்களா?
Wouldn't it have been a wonderful life? I give my life to Jesus and then he takes me to heaven immediately.
நான் என்னுடைய வாழ்க்கையை இயேசுவுக்கு நான் அர்ப்பணிக்கிறேன், உடனடியாக நான் இயேசுனுடைய பிரசன்னத்தில் நான் சென்று விடுகிறேன். அது அற்புதமா இருக்குமல்லவா?
It wouldn't.
அது அப்படி இருக்காது.
That is like saying you were selected to run the marathon in the Olympics.
இது எப்படி சொல்ல வேண்டும் என்றால் நீங்கள் ஒலிம்பிக் போட்டியிலே மாரத்தான் ஓடுவதற்கு நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள்.
And that's enough for you. You got to be one of the runners.
நீங்கள் அங்கே ஓடுகிறவர்களே ஒருவராய் மாறிவிட்டீர்கள்.
No, we are called to win.
இல்லை, அது மாத்திரம் போதாது. நாம் ஜெயிக்க ஓடி ஜெயிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம்.
Paul says in 1 Corinthians 9, run in such a way to win.
பவுல் 1 கொரிந்தியர்லே சொல்கிறார், நீங்கள் வெற்றி அடையும்படி ஜெயிக்கும்படி நீங்கள் ஓடுங்கள் என்று சொல்கிறார்.
Now that you are in the race, run. Now you must win.
நாம் இப்பொழுது அந்த ஓட்ட பந்தயத்தில் இருக்கிறோம். இப்பொழுது நாம் ஓடி ஜெயிக்க வேண்டும்.
It's not enough that we have just got selected that just meant that I could come to the starting point.
தேவன் என்னை தெரிந்து கொண்டார் என்பது அது போதாது. அதனுடைய பொருள் என்னவென்றால் நான் இப்பொழுதுதான் அந்த ஓட்டத்தினுடைய துவக்க எல்லைக்கோட்டுக்கு நான் வந்திருக்கிறேன்.
What is every athlete's goal? Not just to start, it's to finish and to win.
ஒவ்வொரு தடகள வீரனுடைய குறிக்கோளும் என்னவா இருக்கும்? அங்கே ஓட துவங்குறதா இருக்காது, ஓடி ஜெயிக்க வேண்டும் என்பதாய்த்தான் இருக்கும்.
So it's because God has allowed us to remain on this earth after we are born again that we have the opportunity to become like Jesus.
நாம் மறுபடியும் பிறந்த பிறகு தேவன் இந்த பூமியிலே நம்மை வாழ அனுமதித்திருக்கிறார். அதனபடியாலே நாம் இயேசுவை போல மாறுவதற்கு ஒரு சந்தர்ப்பம் நமக்கு கிடைத்திருக்கிறது.
I have the opportunity to grow in grace and in my knowledge of Christ because he has allowed me to stay on this earth.
இந்த பூமியிலே தேவன் என்னை வாழ அனுமதித்திருக்கிறபடினாலே நான் கிறிஸ்துவை அறிகிற அறிவிலும் அவருடைய கிருபையிலும் வளர்வதற்கு எனக்கு ஒரு தருணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது.
So nowadays my prayer is not Lord I want to go to heaven to be with you now itself.
என்னுடைய ஜெபம் இப்பொழுதெல்லாம் எப்படி இருக்கிறது என்றால் ஆண்டவரே நான் இப்பொழுது உம்மோடு கூட பரலோகத்திலே வந்துவிட வேண்டும் என்பதா இல்லை.
My prayer is Lord please allow me to remain on this earth until you have conformed me into the image of Jesus fully.
நான் இப்பொழுது எப்படி ஜெபிக்கிறேன் என்றால் ஆண்டவரே நான் இன்னும் கிறிஸ்துவுடைய சாயலுக்கு முழுமையாக நான் ஒப்பாகும்படி வரைக்கும் இந்த பூமியிலே என்னை வாழ அனுமதியும் என்று தான் நான் ஜெபிக்கிறேன்.
I don't know how long I will live. Doesn't matter, but I believe that for however long God allows me to live, he can finish the work of making me like Jesus. I believe that.
நான் எவ்வளவு நாள் இந்த பூமியிலே வாழப் போகிறேன் என்பது எனக்கு தெரியவில்லை. அது தெரியாவிட்டாலும் பரவாயில்லை. ஆனால் நான் எவ்வளவு நாள் வாழ்ந்தாலும் தேவன் எனக்காக திட்டமிட்டிருக்கிற அந்த காரியத்தை கிறிஸ்துவை போல மாறுகிற அந்த கிரியை அவர் செய்து முடிப்பார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன்.
And so every day now I have a passion, a burden in my, for myself that I will experience the change and the growth that will get me closer to that destination.
ஆகவே நான் இப்பொழுது எனக்குள்ளாக ஒரு பாரமும் ஒரு வாஞ்சையும் ஒரு தாகமும் இருக்கிறது என்னவென்றால் நான் ஒவ்வொரு நாளும் வாழும் பொழுது அந்த 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 இலக்குக்கு இன்னும் நான் நெருங்கி சேர்கிறவனா இருக்க வேண்டும்.
When I pray, yes, I have earthly needs that I submit to the Lord, but there's a bigger prayer that is something I pray every day.
நான் ஜெபிக்கும் பொழுது எனக்கு பூமிக்கு ஒரு தேவைகள் இருக்கிறது, அவைகளை எல்லாம் நான் ஆண்டவரிடத்தில் ஒப்புவித்து விட்டு நான் ஜெபிக்கிறேன். ஆனால் அதை காட்டிலும் மேலான ஒரு தேவை இருக்கிறது.
That prayer is, Father, there's some growth that you have planned for me to have today. I don't want to miss that.
பிதாவே, நான் இந்த நாளிலே ஒரு வளர்ச்சி அடையும்படி நீ தீர்மானித்திருக்கிறீர், அதை நான் தவற விட்டு விட வேண்டாம் என்று தான் ஜெபிக்கிறேன்.
And if you really mean that prayer, then God will allow you to face some tests and some trials.
அந்த ஜெபத்தை நீங்கள் மெய்யாகவே பொருள்படுத்தி செய்வீர்கள் என்றால் நிச்சயமாக தேவன் உங்கள் வாழ்க்கையிலே சில சோதனைகளையும் பரீட்சைகளையும் வைப்பார்.
You may get some sickness or your children may get some sickness.
உங்களுக்கு வியாதி வரலாம் அல்லது உங்கள் பிள்ளைகளுக்கு வியாதி வரலாம்.
Your boss may yell at you or somebody else may make life difficult for you.
உங்களுடைய மேலதிகாரி உங்களை பார்த்து சத்தம் போடலாம் அல்லது உங்களை சுற்றி இருக்கிற மற்றவர்கள் உங்களுக்கு வாழ்க்கையை கடினமாக மாற்றலாம்.
And when we see that we have a loving father who has planned our life every day.
நம்முடைய அன்பான தகப்பன் நம்முடைய ஒவ்வொரு நாள் வாழ்க்கையும் திட்டமிட்டிருக்கிறார் என்பதை நாம் பார்க்கும் பொழுது,
and I see that out of his love he has allowed this difficult circumstance in my life right now.
இப்பொழுது தேவன் இந்த கஷ்டமான சூழ்நிலைகளை அவர்தான் அனுமதித்திருக்கிறார் என்பதை நான் புரிந்து கொள்வேன்.
And if I purify myself, if I fix my eyes on Jesus and ask him to help me, he will make me a little bit more like Jesus today.
என்னுடைய கண்களை இயேசுவின் மீது பதிய வைத்து ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று கேட்கும் பொழுது இன்னும் கொஞ்சம் நான் இயேசுவை போல மாறுவதற்கு அவர் உதவி செய்வார். நானும் அவருடைய சாயலில் இன்னும் கொஞ்சம் பங்கு பெறுவேன்.
The thing about growth that we must understand is that only God can produce the growth.
வளர்ச்சியை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால் தேவன் மாத்திரமே அந்த வளர்ச்சியை நமக்கு தர முடியும்.
Let's look at this verse in Galatians chapter 6.
கலாத்தியர் 6 அதிகாரத்தில் இந்த வசனத்தை பாருங்கள்.
In another place in 1 Corinthians 3, Paul talks about the church, how he planted and Apollos watered. But the growth came from God.
1 Corinthians 3rd adhigarathile apostle Paul solugirar eppadi Paul nattar Apollo neepaichinan anal devane vilai seidar endru kurithu solugirar.
We see that in our earthly life, even with our children, you can feed them and take care of them, but the growth is produced by God in their bodies.
இதை நாம் நம்முடைய பிள்ளைகள் விஷயத்திலையும் நாம் பார்க்க முடியும். நாம் அவர்களுக்கு எல்லாவற்றையும் கொடுக்கலாம், சாப்பாடு கொடுக்கலாம், ஆனால் அவருடைய சரீர வளர்ச்சியை உண்டு பண்ணுகிறது தேவன் தான் உண்டு பண்ணுகிறார்.
You cannot pull your child's arms and legs to make it grow. Only God can.
உங்களுடைய பிள்ளைகளுடைய கைகளையும் கால்களையும் பிடித்து இழுத்து அவர்களை அப்படி வளர்ச்சி செய்ய முடியாது.
God causes the growth from the inside.
தேவன் அவர்களுக்கு உள்ளாக இருந்து அந்த வளர்ச்சியை உண்டு பண்ணுகிறார்.
And it's the same spiritually. There's nothing you can do in your own strength to make yourself grow spiritually.
ஆவிக்குரிய விதமாகவும் காரியம் அப்படித்தான் இருக்கிறது. நீங்கள் ஏதோ ஒன்றை செய்து உங்களை ஆவிக்குரிய விதமாக வளர்த்து விட முடியாது.
Now God will cause the growth based on what he sees in you.
உங்களிலே தேவன் என்னத்தை பார்க்கிறார் என்பதை பொறுத்து தேவன் உங்களுக்குள்ளாக அந்த வளர்ச்சியை கொண்டு வர முடியும்.
But I cannot make myself grow on my own.
ஆனால் நானே சுயமாக வளர்ச்சியை உண்டு பண்ண முடியாது.
And if you see somebody who has grown spiritually, let's say in the last year, and you see that you haven't grown spiritually in the last year.
கடந்த வருடத்திலே ஒரு நபரை நீங்கள் பார்க்கிறீர்கள், அவர்கள் அதிகமாக ஆவிக்குரிய விதமாக வளர்ந்திருக்கிறார்கள், ஆனால் நீங்கள் கடந்த ஆண்டிலே ஆவிக்குரிய விதத்திலே வளரவில்லை.
Then this is a good verse to keep in mind. Galatians chapter 6 verse 7.
அப்படி என்றால் நீங்கள் இந்த வசனத்தை வைத்துக் கொள்வது நல்லது. கலாத்தியர் 6:7 வசனம்.
Do not be deceived. God is not mocked. For whatever a man sows, this he will also reap.
மோசம் போகாதிருங்கள். தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான்.
So yes, of course, the growth comes from God. God alone causes that seed to grow.
நிச்சயமாக தேவன் தான் அந்த வளர்ச்சியை உண்டு பண்ணுகிறார், அந்த விதை வளரும்படி தேவன் தான் அதை செய்கிறார்.
But if you didn't sow, or if you sowed something else, then you cannot expect that good fruit will come out of your life.
ஆனால் நீங்கள் அந்த விதைக்கிற காரியத்தை செய்யாவிட்டால் அல்லது வேறு ஏதோ ஒரு விதையை விதைப்பீர்கள் என்றால் அது வளர்ந்து ஒரு கனி கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்க முடியாது.
If you spent the last year thinking about how you could make more money or how you could have a more comfortable life,
நீங்கள் கடந்த வருடத்திலே நீங்கள் எப்படி அதிகமாக பணம் சம்பாதிக்க முடியும் அல்லது எப்படி ஒரு சௌகரியமான வாழ்க்கை வாழ முடியும் என்பதை குறித்தே நீங்கள் கவலைப்பட்டுக் கொண்டிருப்பீர்கள் என்றால்,
or if you spent the last year gossiping about others, criticizing others, complaining and grumbling,
அல்லது நீங்கள் மற்றவர்களை குறித்து குறை சொல்லிக் கொண்டு புறங்கூறி கொண்டு முறுமுறுத்து குறை சொல்லுகிறவர்களாக இருந்திருப்பீர்கள் என்றால்,
if you spent the last year full of anxiety and worry and unbelief that God would carry you through your trials,
உங்களுடைய பாடுகளிலே தேவன் உங்களை தாங்கி சுமந்து செல்வார் என்ற விசுவாசம் இல்லாதபடிக்கு கவலையும் பயம் உடையவளாய் கடந்த ஆண்டிலே நீங்கள் இருந்திருப்பீர்கள் என்றால்,
That's the seed you put into the ground.
அதுதான் நீங்கள் நிலத்திலே போட்ட விதை.
And somebody else going through similar trials planted seeds of faith, seeds of hunger for God.
ஆனால் மற்ற வேறொரு நபர் இதே சூழ்நிலைகள் மூலமாக கடந்து செல்லுகிற நபர் வேறு விதமான விதையை, விசுவாசம் என்கிற விதையை, தேவனுக்கான ஒரு பசிதாகமுடைய அந்த விதையை அவர் விதைக்கிறார்.
That's what they sowed in their garden.
அதைத்தான் அவருடைய தோட்டத்திலே விதைக்கிறார்கள்.
Whatever a person sows, that's what they'll reap. That's just a principle. God cannot change that principle.
அதைத்தான் நாம் இங்கே வாசிக்கிறோம், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். இது ஒரு கோட்பாடா இருக்கிறது. தேவன் இந்த கோட்பாட்டை மாற்றப் போவதில்லை.
And if you see the anointing of God in somebody, you think, wow, that's a younger brother and the anointing of God is on him, or a younger sister.
யாரோ ஒரு நபர், அவர் ஒருவேளை ஒரு உங்களை விட வயதிலே குறைந்த சகோதரனா இருக்கலாம், குறைந்த சகோதரியா இருக்கலாம், அவர்கள் மீது ஒரு அபிஷேகம் இருக்கிறது என்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள்.
I'm not talking about preaching or gift. I'm talking about the life of Christ in us.
அவருடைய வாழ்க்கையிலே பிரசங்கத்தையோ அல்லது வரத்தையோ குறித்து நான் பேசவில்லை. அவருடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவை கொண்டிருக்கிறதான அந்த அபிஷேகம்.
If you see that a young, maybe a new Hindu convert has grown more spiritually like Christ in the last year than I have,
ஒரு ஹிந்து மதத்திலிருந்து மதம் மாறிய ஒரு கிறிஸ்தவன், அந்த சகோதரன் இப்பொழுது கடந்த ஒரு ஆண்டிலே நான் வளர்ந்ததை காட்டிலும் அதிகமாக ஆவிக்குரிய வளர்ச்சி பெற்றிருக்கிறார்.
Then I just have to say, God is not mocked. He sees what each of us is sowing in secret.
நான் என்ன சொல்ல வேண்டும், மோசம் போகக்கூடாது. தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார். நாம் என்ன விதை விதைக்கிறோம் என்பதை தேவன் பார்க்கிறார்.
You may be able to fool all the other people in the world and other people in the church. You cannot fool God.
நீங்கள் உலகத்தில் இருக்க மற்றவர்களையோ சபையில் இருக்கிறவர்களையோ நீங்கள் ஏமாற்றலாம், ஆனால் நீங்கள் தேவனை ஏமாற்ற முடியாது.
Our growth is based on what we have been sowing in secret every day.
அந்தரங்கத்திலே ஒவ்வொரு நாளும் நாம் எதை விதைக்கிறோமோ அதை பொறுத்து தான் நம்முடைய வளர்ச்சி இருக்கும்.
So what is some of the things we should be sowing in order for us to grow?
நாம் வளர்வதற்கென்று நாம் என்ன விதமான காரியங்களை நாம் விதைக்க வேண்டும்?
The first thing I'd like to say is that we must be sowing the word of God.
முதலாவது காரியம், நாம் தேவனுடைய வார்த்தை என்கிற விதையை விதைக்க வேண்டும்.
1 Peter chapter 2, we read in verse 2.
1 பேதுரு 2 அதிகாரம் 2 வசனம்.
Like newborn babies, long for the pure milk of the word, so that by it you may grow in respect to salvation.
தமிழிலே 3 வசனம், நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள்.
Almost all of us bring a Bible to the meetings. That's a good thing.
நம்மில் கிட்டத்தட்ட எல்லாருமே கூட்டத்துக்கு வேத புத்தகத்தை கொண்டு வருகிறோம், அது நல்ல விஷயம்தான்.
But you look at two people attending the same church, both of them brought their Bible to every meeting.
ஆனால் ஒரே சபையிலே ரெண்டு பேர் இருக்கிறார்கள், அவர்கள் இருவருமே அதே வேதாகமத்தை சபைக்கு ஒவ்வொரு கூட்டத்துக்கும் கொண்டு வந்திருக்கிறார்கள்.
But one of them, every day when they were away from the others, they were reading it and meditating on God's word.
ஆனால் அவர்களில் ஒருவர் அவர்கள் ஒருவரை ஒட்டு ஒருவர் பிட்டு பிரிந்திருக்கும் பொழுது, தனியா இருக்கும் பொழுது அவர்கள் தேவனுடைய வார்த்தையை வாசித்து அதை தியானிக்கிறார்கள்.
They were hungry to hear God speak to them every day.
அவர்கள் தேவன் என்னோடு பேச வேண்டும் என்று சொல்லி தியாகம் தவனமாய் வாஞ்சிக்கிறார்கள்.
After one year, you can say God is not mocked. He sees who are the ones who are hungry for his word, like it says here.
ஒரு வருடமாக அந்த நபர் அப்படி செய்கிறார். அப்படி என்றால் தேவன் அதை பார்க்கிறார், தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஓட்டார்.
Most people think that they are growing just because they have been a Christian for so many years.
அநேக வருடங்களாக கிறிஸ்தவர்களாக இருப்பதனாலே அவர்கள் வளர்ந்திருக்கிறார்கள் என்று அநேகர் நினைக்கிறார்கள்.
The word of God is clear that in order for us to grow in respect to salvation, there must be a hunger for the pure milk of the word.
நாம் இங்கே வாசிக்கிறோம், நீங்கள் வளரும்படி, ரட்சிப்புக்கு ஏதுவாக வளரும்படி புதிதாக பிறந்த குழந்தைகளைப் போல களங்கமில்லா ஞானப்பாலமே வாஞ்சையா இருக்க வேண்டும் என்று சொல்கிறது.
Some other people read the Bible so that they can preach in the meetings.
வேறு சிலர் கூட்டங்களிலே பிரசங்கிக்க வேண்டும் என்பதற்காக வேத புத்தகத்தை வாசிக்கிறார்கள்.
But I was meditating on this recently and I thought, how does a baby drink milk?
நான் இதை குறித்து கடந்த நாட்களிலே நான் தியானித்துக் கொண்டிருந்தேன். குழந்தை எப்படி பாலை குடிக்கிறது?
Is it so that it can tell everybody, hey, I'm drinking milk, can you see I'm drinking milk?
ஏ, எல்லாரும் பாருங்கள், நான் பால் குடிக்கிறேன், நான் பால் குடிக்கிறேன் என்று சொல்வதற்காக பால் குடிக்கிறதா?
No, it's thirsty. It needs milk. It's hungry.
இல்லை, அந்த குழந்தை தாகமா இருக்கிறது, அதற்கு பால் தேவைப்படுகிறது, அதனாலே குடிக்கிறது.
When you, whether the light is on or off, nobody's looking, it wants to drink milk.
விளக்கு எரிகிறதோ இல்லையோ, யாரும் பார்க்கிறார்களோ இல்லையோ, அதற்கு தேவைப்படுகிறது, அதுக்கு தாகமா
இருக்கிறது. You don't have to teach it. You need milk or force it to drink milk. Sometimes you do. That's a sick baby.
ஒரு குழந்தைக்கு நீ பாலை குடிக்க வேண்டும், உனக்கு தேவை என்று அதை வற்புறுத்த தேவையில்லை. சில சமயங்களே அப்படியும் செய்ய வேண்டியிருக்கிறது. அது என்ன குறிக்கிறது? அந்த குழந்தைக்கு வியாதி என்று குறிக்கிறது.
A healthy baby has a hunger and thirst for milk.
ஒரு ஆரோக்கியமான குழந்தை பாலுக்காக அது தாகம் அடைகிறது, பசி தாகம் அடைகிறது.
So brothers and sisters, if you find a lack of a thirst and a hunger for the word of God, go on your face and cry out to God.
சகோதர சகோதரிகளே, தேவனுடைய வார்த்தைக்கு அடுத்த விஷயத்திலே உங்களுக்கு பசிதாகம் இல்லை என்றால் உங்கள் முகம் குப்புற தேவனிடத்திலே விழுந்து தேவனிடத்திற்கு போங்கள்.
You read multiple times in the book of Acts that the church grew because the word of God grew in them.
அப்போஸ்தலருடைய நடபடிகளிலே அநேக ஒரு நிறைய இடங்களில் நாம் வாசிக்கிறோம், தேவனுடைய வசனம் விருத்தி அடைந்தது, அதனாலே அவர்கள் வளர்ந்தார்கள் என்று நாம் வாசிக்கிறோம்.
I want you to look at one of these passages with me in Acts chapter 12.
அந்த ஒரு பகுதியை வாசிக்கும்படி நான் கேட்கிறேன். அப்போஸ்தலர் 12 அதிகாரம்,
where it says that the word of God was growing.
தேவனுடைய வார்த்தை அது விருத்தி அடைந்தது.
That's a good question to ask ourselves. Is the word of God growing in me?
இது நம்மை நாமே கேட்டுக்கொள்ள வேண்டிய ஒரு நல்ல கேள்வி. தேவனுடைய வார்த்தை என்னிலே வளர்கிறதா?
Is the word of God growing in my marriage?
தேவனுடைய வார்த்தை என்னுடைய திருமண வாழ்க்கையிலே வளர்கிறதா?
The word of God growing in my home with the children, are they learning more of God's word as well?
என்னுடைய குடும்பத்திலே என்னுடைய பிள்ளைகளோடு சேர்ந்து அவர்களும் வேதத்தை வாசித்து கற்றுக்கொள்கிற விஷயத்திலே தேவனுடைய வார்த்தை வளருகிறதா?
And this is Acts 12, verse 24. The word of the Lord continued to grow and to be multiplied.
அப்போஸ்தலர் நடபடிகள் 12வது அதிகாரம் 24வது வசனம், தேவ வசனம் வளர்ந்து பெருகிற்று.
This is a prayer I have for my life, for my home, and for our church.
இந்த ஜெபத்தை தான் என்னுடைய வாழ்க்கைக்காகவும் என்னுடைய குடும்பத்திற்காகவும் என்னுடைய சபைக்காகவும் நான் ஜெபிக்கிறேன்.
That the Holy Spirit will be able to testify about our CFC churches that the word of the Lord was growing and multiplying in our midst.
பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய CFC சபைகளை குறித்து தேவ வசனம் இவர்களுக்கு மத்தியிலே வளர்ந்து பெருகிற்று என்று சாட்சி சொல்ல வேண்டும் என்பதாய் தான் என்னுடைய ஜெபம் இருக்கிறது.
Most people are concerned about how many people are coming to the meeting.
பெரும்பாலான ஜனங்கள் கூட்டத்துக்கு எத்தனை பேர் வருகிறார்கள் என்பதை குறித்து தான் கரிசனை கொள்கிறார்களா இருக்கிறார்கள்.
You say, oh, my church has grown. Most people say, oh, how many people now come to your meeting?
என்னுடைய சபை வளர்ந்திருக்கிறது என்று சொன்னால், ஓ அப்படியா, எத்தனை பேர் உங்களுடைய கூட்டத்துக்கு வருகிறார்கள் என்று கேட்கிறார்கள்.
And what the Holy Spirit is asking, has the word of God grown in you? That's the mark of growth.
ஆனால் பரிசுத்த ஆவியானவர் என்ன கேட்கிறார், தேவ வசனம் உங்களிடத்திலே வளர்ந்து பெறுகிறதா, அதுதான் வளர்ச்சியினுடைய அடையாளம்.
Look back on 2021, dear brothers and sisters.
அருமையான சகோதர சகோதரிகளே, 2021ஆம் ஆண்டை நீங்கள் திரும்பி பாருங்கள்.
Has the word of God grown in you in secret?
அந்தரங்கத்திலே தேவனுடைய வார்த்தை உங்களிலே வளர்ந்து பெருகி இருக்கிறதா?
And again, you may never preach, you may never say anything in the meeting, but the word of God must still be growing.
நீங்கள் கூட்டத்திலே நீங்கள் பிரசங்காமலே இருந்திருக்கலாம், இந்த வார்த்தையை பகிர்ந்து கொள்ளாமலே இருந்திருக்கலாம், ஆனால் தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ளாக வளர்ந்து பெருகி இருக்க வேண்டும்.
And I was talking about how a baby is not trying to impress people with its drinking milk.
ஒரு குழந்தை பால் குடிக்கிற விஷயத்திலே மற்றவர்களை கவர்ச்சிக்க வேண்டும் என்பதற்காக அது குடிக்கிறது இல்லை என்பதை குறித்து நான் தியானித்தேன்.
So many Christians are trying to impress other people with how much they know of the Bible and how they can preach those sorts of things.
அநேக கிறிஸ்தவர்கள் தங்களுக்கு எவ்வளவாய் வேதம் தெரிந்திருக்கிறது என்பதை மற்றவர்களை காண்பிக்க வேண்டும் என்று இருக்கிறார்கள்.
The true mark of us being children of God is that we are hungry for God's word and it doesn't matter if anybody knows or sees that I'm reading the Bible.
நான் மற்றவர்கள் பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் நான் தேவனுடைய வார்த்தையை வாசிக்கிறேனா இல்லையா என்று பார்க்காவிட்டாலும் நான் தேவனுடைய வார்த்தையின் மீது பசிதாக முடியவனா இருக்கிறது தான் நான் தேவனுடைய குழந்தை என்பதற்கான மெய்யான அடையாளமா இருக்கிறது.
But you know this verse in, at least in English begins with the word but. I mean something happened before this.
ஆங்கிலத்திலே ஆனால் என்று இந்த வசனம் ஆரம்பிக்கிறது. அதனுடைய பொருள் என்னவென்றால் வேறு ஏதோ ஒரு காரியம் அதற்கு முன்னால் நடந்திருக்கிறது.
And you may know the story. It was King Herod who first killed James and then he tried to kill Peter.
உங்களுக்கு இந்த காரியம் தெரிந்திருக்கும். ஏரோது யாக்கோபை கொலை செய்திருந்திருக்கு, சரிச்சரம் பண்ணி விட்டிருக்கான். இப்பொழுது பேதுருவையும் கொலை செய்ய அவன்
God rescued Peter and he escaped from the prison.
தேவன் பேதுருவை சிறைச்சாலையில் இருந்து விடுவித்து விட்டார்.
And then Herod was very angry and he went and made some friends with some other kings.
ஏரோது அதை குறித்து மிகவும் கோபம் அடைந்து மற்ற ராஜாக்களோடு அவன் நட்பாய் மாறினான்.
And then he was very important now and it says that he took his seat and started delivering a speech to them.
அவன் இப்பொழுது மிகவும் முக்கியமான ஒரு நபராய் மாறிவிட்டான். அங்கே ஒரு ஒரு சொற்பொழிவு ஆற்றப் போகிறான் என்பதை நாம் பார்க்கிறோம்.
And it reminded me of how it can be for many preachers today. They have a big stage and lots of people listening to them.
இப்பொழுது இது எதை எனக்கு ஞாபகப்படுத்தினது என்றால், கிறிஸ்தவ பிரசங்கியார்கள் அவர்களுக்கு பெரிய மேடை இருக்கிறது, அநேக ஜனங்கள் அவர்களை கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நிலைமை.
Now maybe none of us will ever be in that situation, but let's say we're called to speak in the meeting for 2 minutes.
நம்மில் ஒவ்வொருவரும் யாருமே அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு நாம் போக மாட்டோம், ஆனால் இப்படி நினைத்து பாருங்கள், 2 நிமிஷம் பேசுவதற்கு நாம் அழைக்கப்படுகிறோம்.
And even for those 2 minutes, I'm like Herod. Everybody's listening to me and I'm trying to impress them with what I'm saying.
அந்த 2 நிமிடத்திலே நான் எல்லாரும் கேட்கும்படி நான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன், அவர்களை நான் கவர்ச்சிக்க நான் விரும்புகிறேன்.
It says in verse 22, the people kept saying, the voice of a God, not of a man.
22வது வசனம், அப்பொழுது ஜனங்கள் இது மனுஷ சத்தம் அல்ல, இது ஒரு தேவ சத்தம் என்று ஆர்ப்பரித்தார்கள்.
Now, I don't know what he was preaching, but even if he was preaching something good,
அவன் என்ன பிரசங்கித்தான் என்பது எனக்கு தெரியவில்லை. அவன் ஒருவேளை நல்ல காரியங்களை பிரசங்கித்திருந்தாலும் கூட,
he is taking that honor to himself, The result was that an angel of the Lord struck him, it says in verse 23, and he died, and worms ate his body.
அவன் அந்த கனத்தை தரக்கென்று எடுத்துக்கொண்டான். 23 வாசிக்கிறோம், அவன் தேவனுக்கு மகிமை செலுத்தாதபடினாலே உடனே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான், அவன் புழு புழுத்து இறந்தான்.
So even today there are these two streams even in Christendom.
இன்றைக்கும் இப்படிப்பட்ட இந்த இரண்டு ஓட்டங்கள், நீரோட்டங்கள் கிறிஸ்தவத்திலே காணப்படுகிறது.
Those who are preaching God's word to make a name for themselves or seeking to impress others with their knowledge of the Bible.
ஒரு குழுவினர் தங்களுக்கென்று ஒரு பெயரை உண்டு பண்ணும்படிக்கு பிரசங்கிக்கிறார்கள், தங்களுடைய வேத அறிவை வெளிப்படுத்தும்படி பிரசங்கிக்கிறார்கள்.
And receiving honor and glory from others because of their knowledge of the Bible, let's say.
அவர்கள் தங்களுக்கு இருக்கிறதான அந்த வேத அறிவு நிமித்தம் மற்றவர்களுடைய கனத்தையும் புகழையும் தேடுவதற்காக செய்கிறார்கள்.
And then there are those who in secret are saying, Lord, I just want your word to grow in me.
ஆனால் இன்னொரு குழுவினர் இருக்கிறார்கள், அவர்கள் சொல்லுகிறார்கள், அந்தரங்கத்திலே ஆண்டவரே உம்முடைய வார்த்தை எனக்குள்ளாக வளர்ந்து பெருக வேண்டும் என்று ஜெபிக்கிறார்கள்.
You know what was the difference between Jesus and the law?
இயேசுவுக்கும் பிரமாணத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா?
You know the law, it says it brought death. Jesus brought life.
நியாய பிரமாணம் மரணத்தை கொண்டு வந்தது, இயேசு ஜீவனை கொண்டு வந்தார் என்று நாம் பார்க்கிறோம்.
And it's possible for even the New Testament to be like law in our lives.
நம்முடைய வாழ்க்கையிலே புதிய ஏற்பாடும் கூட ஒரு பிரமாணமாய் மாறிவிடக்கூடிய அபாயம் இருக்கிறது.
The difference between Jesus and the law was that Jesus was the words become life.
இயேசுக்கும் நியாய பிரமாணத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்றால், இயேசுக்குள்ளே அந்த ஜீவன் வெளிப்பட்டது, அந்த வார்த்தை ஜீவனாய் வெளிப்பட்டது.
It says in John 1, the word became flesh, and that's how we have life.
யோவான் 1 அதிகாரத்திலே வாசிக்கிறோம், வார்த்தை மாம்சமானது, அப்படித்தான் அது ஜீவன் வெளிப்பட்டது.
So how will there be life growth in your life and in your home and in your church?
உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வீட்டிலும் உங்களுடைய சபையிலும் எப்படி வளர்ச்சி, அந்த ஜீவன் எப்படி இருக்க முடியும்?
As much word as I receive, as many words as I receive, all of that must become life.
நான் எந்த அளவுக்கு வார்த்தைகளை நான் ஏற்றுக்கொள்கிறேனோ பெறுகிறேனோ அந்த அளவுக்கு அது ஜீவனை உண்டு பண்ணுகிறதா இருக்க வேண்டும்.
If a child is just eating and eating and eating and it's not getting digested, that child will die.
ஒரு குழந்தை சாப்பிட்டுக் கொண்டே இருக்கிறது, அதற்கு செரிமானமாகவில்லை, அப்படி என்றால் அந்த குழந்தை மரித்துவிடும்.
And so it's wonderful that we can have meetings even online and hear more messages.
இப்படி இணையதளம் மூலமாகவும் கூட அநேக செய்திகளை நாம் கேட்கிறது நல்லது.
What do you think? Nowadays it's much easier to listen to a sermon than even 30 years ago.
இந்த நாட்களிலே 30 வருடங்களுக்கு முன்பதாக கேட்டது போல அதை காட்டிலும் எவ்வளவு அதிகமா, எவ்வளவு எளிதாக நாம் ஒரு பிரசங்கத்தை கேட்டுவிட முடியும் இன்றைய நாட்களிலே.
On your phone, at home, you don't even have to leave your bed. You can listen to a sermon.
உங்களுடைய வீட்டை விட்டு நீங்கள் வெளியேற தேவையில்லை. உங்கள் படுக்கையிலே படுத்து கூட நீங்கள் உங்களுடைய போனை வைத்துக் கொண்டு ஒரு செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டு விட முடியும்.
But do you think that has made people, Christians in the world, more Christ-like? Have they grown spiritually?
ஆனால் அப்படி இருக்கிறதான வசதிகள் எல்லாம் கிறிஸ்தவர்களை இன்னும் அதிகமாக கிறிஸ்துவை போல மாற்றியிருக்கிறதா, ஆவிக்குரிய விதமாக வளர்ந்திருக்கிறார்களா?
God is not mocked. He sees how each of us lives in secret.
தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார். நம்மில் ஒவ்வொருவரும் அந்தரங்கத்தில் எப்படி வாழ்கிறோம் என்பதை தேவன் பார்க்கிறார்.
Here's a wonderful promise that I hope we can hold on to for this year.
இந்த வருடத்திற்கென்று நாம் பற்றி பிடித்துக் கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாக்குத்தத்தம் இங்கே இருக்கிறது.
Psalm chapter 1. Psalm 1.
சங்கீதம் 1.
Says in verse 2, the one whose delight is in the law of the Lord, and in his law he meditates day and night.
கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான்.
Day and night is meditating on God's word.
தேவனுடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாயிருக்கிறவர்கள்.
Doesn't mean he's reading God's word, because then we cannot do anything else.
இரவும் பகலும் தேவனுடைய வார்த்தையை நாம் வாசித்துக் கொண்டிருக்க முடியாது, அப்படி என்றால் நாம் வேற எதையும் செய்ய முடியாது.
But even if I read 5 minutes of God's word, after that day and night I'm meditating on it.
நான் 5 நிமிடம் தேவனுடைய வார்த்தையை வாசித்தாலும் இரவும் பகலும் அந்த வார்த்தையை குறித்து நான் தியானித்துக் கொண்டிருக்க முடியும்.
And I'm chewing on that and I'm thinking about that. No matter what I'm doing, even if it's my job, I'm meditating on what I've heard from God.
அந்த வார்த்தையை படித்த பிறகு நான் என்னுடைய வேலை செய்து கொண்டிருந்தாலும் எதை செய்து கொண்டிருந்தாலும் அந்த வார்த்தையை நான் அசை போட்டுக் கொண்டிருக்க முடியும், அதை குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்க முடியும்.
It doesn't have to be a lot, even if it's a little bit.
அது அதிகமான வேத பகுதியாக இருக்க தேவையில்லை, கொஞ்சம் வசனம் படித்தாலும் போதும்.
Meditating, saying, Lord, what does this mean? You speak it to me. You make it life in me.
அதை அந்த வசனத்தை தியானிப்பது, ஆண்டவரே நீர் என்ன பொருள் சொல்லுகிறீர், எனக்கு என்னோடு பேசும் என்று நாம் கேட்டு தியானிக்கலாம்.
This is that thirst that we read in 1 Peter chapter 2.
1 பேதுரு 2 அதிகாரத்திலே நாம் வாசித்த தாகம் இதுதான்.
And look at the result of such a man or such a woman.
அப்படிப்பட்ட மனுஷன், அப்படிப்பட்ட ஸ்திரீயுடைய வாழ்க்கையினுடைய பலனை பாருங்கள்.
Verse 3, he will be like a tree firmly planted by streams of water, which yields its fruit in its season, and its leaf does not wither, and in whatever he does, he prospers.
அவன் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும்.
You know, we talk about the prosperity gospel.
நாம் இப்பொழுது செழிப்பின் உபதேசத்தை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம்.
You know, the gospel is a gospel of prospering. It is true.
சுவிசேஷம் செழிப்புக்கடுத்த சுவிசேஷம் என்பது உங்களுக்கு தெரியுமா? அது உண்மைதான்.
Not in the way that the world, those prosperity preachers preach it.
ஆனால் அந்த இப்பொழுது இந்த செழிப்பின் உபதேசக்காரர்கள் பிரசங்கிக்கிறது போன்றதான ஒரு செழிப்பை குறித்த வேதம் சொல்லவில்லை.
But spiritually, God, the gospel is a prospering gospel.
ஆவிக்குரிய விதத்திலே சுவிசேஷமானது ஒரு செழிப்பை உண்டு பண்ணக்கூடிய சுவிசேஷம்.
That means there must be a prospering of your spiritual life. You must be wealthy spiritually.
அப்படி என்றால் கிறிஸ்துவை போல உங்களுடைய வாழ்க்கை செழிப்புள்ளதாய், ஆவிக்குரிய விதத்திலே செழித்து வளர்ந்தோக்குகிறதா இருக்கும்.
God wants you to have a prospering marriage, marriage that's full of the love of God in between you.
உங்களுடைய திருமண வாழ்க்கையானது உங்கள் கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே ஒரு செழிப்பு, ஆவிக்குரிய செழிப்பு, தேவனுடைய அன்பினால செழித்தோங்குகிற ஒரு திருமணமாக இருக்க விரும்புகிறார்.
God wants your children to prosper spiritually, for them to grow not only in the things of this earth but also spiritually.
தேவன் உங்களுடைய பிள்ளைகள் உலக காரியத்திலே மாத்திரமல்ல ஆவிக்குரிய விதத்திலும் செழித்து வளரும்படி அவர் விரும்புகிறார்.
Whatever he does, he prospers.
அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும்.
Even in your job, God wants you to prosper in your job.
உங்களுடைய வேலையிலும் கூட தேவன் நீங்கள் நன்றாக இருக்கும்படி செழிக்கும்படி ஆண்டவர் விரும்புகிறார்.
Now, I don't mean in terms of how much money you will make.
நீங்கள் செழிப்பு என்றால் வேலையிலே எவ்வளவு அதிகமாக நீங்கள் பணம் சம்பாதிப்பீர்கள் என்பதை குறித்து நான் சொல்லவில்லை.
God really wants to help you in the job that you're doing to do well in that job.
நீங்கள் செய்கிற அந்த வேலையிலே நீங்கள் அந்த வேலையை கருத்தாய் நன்றாய் செய்ய தேவன் உங்களுக்கு உதவி செய்ய விரும்புகிறார்.
You children, I'm so excited to see so many children as well. God wants you to do well in your school also.
பிள்ளைகளாகிய நீங்களும் உங்கள் பள்ளியிலே நீங்கள் நன்றாய் நீங்கள் படிக்கிறதுக்கு தேவன் விரும்புகிறார்.
Doesn't matter how many marks you get. What your marks get may be according to your ability.
நீங்கள் என்ன மதிப்பு நீங்கள் எடுக்கிறீர்கள் என்பது பொருட்டல்ல, உங்களுடைய திறமைக்கு ஏற்ப உங்களுக்கு மதிப்பு நீங்கள் வரும்.
But God wants you to do your best and he'll help you. He will make you prosper.
ஆனால் நீங்கள் உங்களால் முடிந்த சிறந்ததை நீங்கள் செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். தேவன் உங்களுக்கு உதவி செய்ய விரும்புகிறார்.
You meditate on God's word. You read a little bit of God's word every day.
நீங்கள் தேவனுடைய வார்த்தையை கொஞ்சம் ஒவ்வொரு நாளும் வாசித்து அதை தினம் தியானியுங்கள்.
And you meditate on it. Meditate on it.
அதை குறித்து தியானியுங்கள், தேவனுடைய வார்த்தையை தியானியுங்கள்.
And then you work hard in your school work and your work in the job, whatever it is that you need to do.
அதற்கு பிறகு நீங்கள் பள்ளியிலோ அல்லது நீங்கள் செய்கிற வேலையிலோ நீங்கள் எதை செய்ய வேண்டுமோ அதை நீங்கள் கடினமாய் பிரயாசப்பட்டு நீங்கள் செய்யுங்கள்.
And you see, I believe God will give you grace for everything that you need.
உங்களுக்கு தேவையான எல்லாவற்றுக்கும் தேவன் கிருபையை தருவார் என்று நான் விசுவாசிக்கிறேன்.
I've been praying this more recently over the last few years.
கடந்த ஒரு சில ஆண்டுகளாக நான் ஜெபித்துக் கொண்டு வருகிறேன்.
Lord, the job you've given me, it's given from you. I recognize that. I did nothing to deserve this.
ஆண்டவரே, நான் செய்கிறதான் இந்த வேலை, இந்த உத்தியோகம் நீர் எனக்கு கொடுத்திருக்கிறீர், எனக்கு எந்த ஒரு தகுதியும் இல்லை நான் பெறுவதற்கு.
You must give me grace to do this job well.
இந்த வேலையை நான் நன்றாக செய்வதற்கு நீர் எனக்கு கிருபையை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறேன்.
In the New Testament, we're told at least twice, maybe more than that, that employees must work hard as if God is your boss.
புதிய ஏற்பாட்டிலே இரண்டு முறை, இன்னும் அதுக்கு அதிகமான தடவை கூட இருக்கலாம், என்ன சொல்கிறது என்றால் வேலைக்காரர்கள் தங்கள் எஜமானுக்கு கிறிஸ்து தான் தங்கள் எஜமான் என்பது போல, கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்வது போல செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது.
So today, after this, I have to go to work. later today.
இந்த கூட்டத்திற்கு பிறகு நான் என்னுடைய வேலைக்கு நான் செல்ல வேண்டும்.
And my prayer is, Lord, you're my boss. I want to prosper today for you, for your glory.
ஆண்டவரே, நான் என்னுடைய வேலை செய்ய புறப்பட்டு போகிறேன். நான் இப்பொழுது நான் அதை நன்றாக செய்து உம்முடைய மகிமைக்கென்று அப்படி நான் நன்றாக செய்ய விரும்புகிறேன்.
And each of us can do that, no matter what our job is, or even if you're a housewife at home, a mother.
நம்மில் ஒவ்வொருவரும் அப்படி செய்ய முடியும். நாம் என்ன வேலை செய்கிறோம் என்பது பொருட்டல்ல, நாம் ஏதோ ஒரு வீட்டிலே வேலை செய்கிறவர்களா இருக்கலாம், தாய்மாராக இருக்கலாம், நாம் யாருமே அப்படி செய்ய முடியும்.
You say, Lord, this is my husband and my children. Yes, I'm taking care of them, but you are the one I'm really caring for.
ஒரு வீட்டிலே இருக்கிற ஒரு தாய்மார், ஆண்டவரே, என்னுடைய கணவன் இருக்கிறார், என்னுடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள், நான் பார்த்துக் கொள்கிறேன், ஆனாலும் நீர்தான் என்னுடைய எஜமான்.
To help me, Lord, that whatever I do today, it will be done well. It will be a prospering day with you, Lord Jesus.
ஆண்டவரே, இயேசுவே, நான் இந்த நாளிலே எதை செய்தாலும் ஆண்டவரே அது ஒரு செழிக்கிற காரியமாய், ஒரு நன்றாய் செய்யப்படுகிற காரியமாய் இருக்க எனக்கு உதவி செய்யும் என்று நாம் அவரிடத்தில் கேட்கலாம்.
And I tell you, whether the day goes well or bad, or no matter what the circumstances of the day are like, if you meditate on God's word is true, you will prosper.
உங்களுடைய ஒரு நாளுடைய சூழ்நிலைகள் அது நன்றாய் இருக்கிறதோ அல்லது கடினமாய் இருக்கிறதோ அது பொருட்டல்ல, நீங்கள் தேவனுடைய வார்த்தையை நீங்கள் தியானிப்பீர்கள் என்றால் உங்களுடைய காரியம் அது வாய்க்கிறதா இருக்கும்.
Another area of growth I want to mention briefly is growing in grace. We read in 2 Peter 3.
ரெண்டு பேதுரு மூன்றாம் அதிகாரத்திலே நாம் வாசித்தோம், கிருபையிலே வளர்வது. இன்னும் அந்த காரியத்தை நான் சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன்.
What does it mean to grow in grace? How do we grow in grace?
கிருபையிலே வளர்வது என்றால் என்ன? நாம் எப்படி கிருபையிலே வளர முடியும்?
Again, I cannot add grace to myself. Grace is something that's received from God.
நான் சொன்னது போலவே இந்த விஷயத்திலும் கிருபை எனக்குள்ளாக நான் போட்டுக் கொள்ள முடியாது, கிருபை நான் தேவனிடத்தில் நான் பெற்றுக் கொள்கிறேன்.
If I want to grow in grace, I cannot do something somehow so that I work up more grace, manufacture more grace.
நான் கிருபையை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்றால் நான் ஏதோ ஒரு காரியத்தை செய்து அதை உற்பத்தி செய்து கிருபையை நான் உற்பத்தி செய்து நான் பெற்றுக் கொள்ள முடியாது.
Grace is given by God. It's a gift from God.
கிருபையானது தேவனிடத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்படுகிறது. அது தேவனால் கொடுக்கப்படுகிற ஒரு ஈவு.
We read many times in scripture that God gives his grace to the humble.
நாம் வேதத்திலே அநேக இடங்களில் நாம் வாசிக்கிறோம், தேவன் தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபையை கொடுக்கிறார் என்று வாசிக்கிறோம்.
I cannot earn grace, I cannot manufacture grace. It is given to me by God.
நான் கிருபையை சம்பாதித்துக் கொள்ள முடியாது, கிருபையை நான் உற்பத்தி செய்ய முடியாது, கிருபை தேவனால் எனக்கு கொடுக்கப்படுகிறது.
So if God gives his grace to the humble, how am I going to grow in grace?
ஆகவே தேவன் தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபையை கொடுப்பார் என்றால் நான் எப்படி கிருபையிலே வளர முடியும்?
It's growing in humility.
அது தாழ்மையிலே வளர்வதன் மூலமாகத்தான்.
If I've grown, if I see God's grace over somebody else's life more than mine, let's say.
நாம் இப்படி வைத்துக் கொள்ளலாம், என்னுடைய வாழ்க்கையை காட்டிலும் இன்னொரு நபருடைய வாழ்க்கையிலே தேவனுடைய கிருபை அதிகமாக இருப்பதை நாம் பார்க்கிறோம் என்று வைத்துக் கொள்வோம்.
There's only one reason for it.
அதற்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்க முடியும்.
That person is more humble than me.
அந்த நபர் என்னை காட்டிலும் அதிக தாழ்மையுள்ளவராக இருந்திருக்கிறார்.
It's not because they have a certain, you know, more money or more comfortable life or anything like that.
அவர்களுக்கு ஏதோ அதிக பணம் இருக்கிறது அல்லது அதிக வசதியான வாழ்க்கை இருக்கிறது என்பதற்காக அல்ல.
If somebody, let's say my wife, has more of God's grace than I do, there's only one reason. She's more humble than me.
இப்படி வைத்துக் கொள்ளலாம், என்னுடைய மனைவி என்னை காட்டிலும் அதிக கிருபை பெற்றவர்களாக இருப்பார்கள் என்றால் அதுக்கு ஒரே ஒரு காரணம், என்னை காட்டிலும் அவர்கள் அதிக தாழ்மையுள்ளவர்களாக இருந்திருக்கிறார்கள்.
In circumstances, in some situation, she humbled herself and submitted more than I should have. I did.
இதோ ஒரு சூழ்நிலையிலே, சந்தர்ப்பங்களிலே, ஒரு காரியத்திலே நான் தாழ்த்துவதை காட்டிலும் அவர்கள் அதிகமாக தாழ்த்தி இருந்திருக்கிறார்கள்.
I say this because us husbands can easily think, because we are the heads of the home, we are more spiritual than our wives.
இதை நாம் ஏன் சொல்லுகிறேன் என்றால், நாம் புருஷர்கள் நாம் குடும்பத்தினுடைய தலைவர்களாக இருக்கிறபடினாலே நாம் மனைவியை காட்டிலும் அதிக ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணிக்கொள்கிறோம்.
We may look more spiritual.
நாம் ஆவிக்குரியவர்களாக தோற்றம் அளிக்கலாம்.
But God is not mocked. He sees in secret.
ஆனால் தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார். அந்தரங்கத்திலே என்ன செய்யப்படுகிறது என்பதை அவர் பார்க்கிறார்.
And if he sees that me as the husband, the head of my home,
தேவன் என்னை குடும்பத்தின் தலைவனாகிய ஒரு புருஷனாக என்னை பார்க்கிறார் என்றால்,
and there's my wife who submits to me according to the biblical teaching,
வேதத்தினுடைய போதனையின்படி என்னுடைய மனைவியானவள் எனக்கு கீழ்ப்படிந்து அடங்கி இருக்கிறார்கள் என்றால்,
in her submitting to me, if she humbled herself more than I have humbled myself,
என்னுடைய அதிகாரத்துக்கு அவர்கள் கீழ்ப்படுகிறது, நான் தாழ்ந்து என்னை தாழ்த்துவதை காட்டிலும் அவர்கள் அதிகமாக தாழ்த்தி இருப்பார்கள் என்றால்,
who do you think will get more grace?
யார் அதிகமான கிருபையை பெறுவார்கள் என்று நினைக்கிறீர்கள்?
My wife will get more grace because she was more humble.
அவர்கள் அதிகமான தாழ்மையாக இருந்தபடினாலே என்னுடைய மனைவிதான் என்னை காட்டிலும் அதிகமான கிருபை பெறுவார்கள்.
Now, I'm not saying, therefore, that us husbands should submit to our wives. There's a biblical order that's important.
அதனாலே நாம் புருஷன்மார்கள் மனைவிக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. வேதத்திலே ஒரு ஒரு ஒழுங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, புருஷன் தலையாக இருக்க வேண்டும் என்று.
What I'm saying is that as the head of our wives, as the head of the home, I must make sure that I'm more humble while I'm the head.
நான் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், நான் தலை புருஷனா இருந்து குடும்பத்துக்கு தலைவனா இருக்கிற அதே சமயத்திலே நான் அதிகமான தாழ்மையுடையவனா இருக்க வேண்டும்.
Is it possible?
அது சாத்தியமா?
Jesus is the head of the church. He's the head of all things.
இயேசு சபையின் தலையானவரா இருக்கிறார். அவர் எல்லாவற்றுக்கும் தலையானவரா இருக்கிறார்.
And he's the humblest of all.
ஆனால் அவர்தான் எல்லாரை காட்டிலும் அதிக தாழ்மையான நபர்.
Even now, Jesus is more humble than anybody else.
இப்பொழுதும் கூட இயேசுதான் எல்லாரை காட்டிலும் தாழ்மையானவராய் இருக்கிறார்.
Sitting on the throne, given all rule and authority, he is still the humblest of all.
சிங்காசனத்தின் மேலே அமர்ந்து எல்லா அதிகாரமும் வல்லமையும் கொடுக்கப்பட்டிருந்த போதும் அவர்தான் இப்பொழுது அதிக தாழ்மை உள்ளவராய் இருக்கிறார்.
He said in Matthew 11, come to me, learn from me, I am humble.
மத்தேயு 11 அதிகாரத்திலே அவர் சொன்னார், என்னிடத்திலே வாருங்கள், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன் என்று சொன்னார்.
Do you think Jesus stopped being humble after he sat down at the right hand of the Father?
பிதாவினுடைய வலது பார்சத்திலே போய் உட்கார்ந்த உடனே தம் தாழ்மையா இருப்பதை இயேசு நிறுத்திவிட்டார் என்று நினைக்கிறீர்களா?
It's the nature of God that is humble.
அது தேவனுடைய அந்த இயல்புதான் அந்த தாழ்மையா இருப்பது.
Whether you're lifted up to a position of authority or hanging on the cross, you're humble if you have the life of God in you.
உங்களிடத்திலே தேவனுடைய ஜீவன் இருக்கும் என்றால், நீங்கள் ஏதோ ஒரு அதிகாரமுள்ள ஒரு நிலைமைக்கு உயர்த்தப்பட்டாலும் அல்லது சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்தாலும் நீங்கள் தாழ்மையுள்ளவர்களாகத்தான் இருப்பீர்கள்.
Our humility is not determined by our circumstance. You could be the president of a company and be more humble.
தாழ்மை என்பது நம்முடைய சூழ்நிலை வைத்து நிர்ணயிக்கப்படுகிறது அல்ல. நீங்கள் ஒரு கம்பெனியினுடைய ஒரு தலைமை நிர்வாக அதிகாரி இருக்கலாம், ஆனாலும் நீங்கள் தாழ்மையுள்ளவர்களாக இருக்க முடியும்.
And so part of why God allows us to face trials and difficult circumstances on this earth is to give us opportunities to grow in humility.
ஆகவே தேவன் நம்முடைய பூமியிலே நமக்கு கொடுக்கிறதான ஒரு உபத்திரவங்கள், பாடுகள், இப்படி சூழ்நிலைகளை கொடுப்பதற்கான நோக்கங்களிலே ஒன்று, நாம் கிருபையிலே நாம் வளர்வதற்கென்று, தாழ்மையிலே வளர்வதற்கென்று.
And that humility is evidenced by, is seen by our dependence on God.
அந்த தாழ்மை எப்படி வெளிப்படும் என்றால், நாம் தேவனிடத்திலே எப்படி சார்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதிலே தான் நம்முடைய தாழ்மை வெளிப்படுகிறது.
When you face an impossible seeming circumstance, an extremely difficult situation,
மிக மிக கடினமான தோன்றுகிற ஒரு கூடவே முடியவே முடியாது என்று சொல்லுகிறதான ஒரு சூழ்நிலையை நீங்கள் சந்திக்கிறீர்கள்,
maybe in the past your natural response was to either complain and grumble or act in unbelief.
அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே கடந்த வருடங்களிலே நீங்கள் என்ன செய்திருப்பீர்கள்? ஒருவேளை அதை பார்த்து பயப்பட்டு அவிசுவாசம் அடைந்திருப்பீர்கள்.
But instead, if you want to grow in grace, here's what your response should be.
ஆனால் இப்பொழுதோ நீங்கள் கிருபையிலே வளர வேண்டும் என்றால் அந்த சூழ்நிலைகளிலே உங்களுடைய பிரதிக்கிரியை எப்படி இருக்க வேண்டும்?
You'll say, Lord, this is a more difficult situation than I've ever faced in my life yet.
ஆண்டவரே, நான் இதுவரை சந்தித்தராத மிகவும் கடினமான சூழ்நிலையிலே இதுதான் ஆண்டவரே என்று சொல்ல வேண்டும்.
I don't know how we're going to get through this situation.
ஆண்டவரே, இந்த சூழ்நிலையிலே நான் எப்படி நான் கடந்து போவேன் என்று எனக்கு தெரியவில்லை.
But you have allowed it to happen in my life so that I will depend on you more than I've ever depended on you in the past.
ஆனால் கடந்த ஆண்டுகளிலே, கடந்த வருடங்களிலே நான் உம்மை சார்ந்திருந்ததை காட்டிலும் இப்பொழுது நான் உண்மை அதிகமாக சார்ந்து கொள்ளும்படி இந்த சூழ்நிலையை நீர் எனக்கு அனுமதித்திருக்கிறீர் என்று சொல்ல வேண்டும்.
So that I can be more humbly, completely, desperately dependent on you. You're my only hope.
நீர்தான் என்னுடைய ஒரே நம்பிக்கை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மிகவும் நிர்கதியான நிலைமையிலே நான் உண்மை சார்ந்து கொள்ள ஒரு தருணத்தை கொடுத்திருக்கிறீர்.
And as a result of being more humble and more dependent on God, he gives me more grace.
அப்படி அதிகமாய் தேவனிடத்தில் சார்ந்து கொண்டு அதிகமாய் என்னை தாழ்த்துகிறது மூலமாக இப்பொழுது தேவனுக்கு அதிகமா தேவன் எனக்கு அதிகமான கிருபையை கொடுத்து விடுகிறார்.
See, I've grown in grace now.
இப்பொழுது பாருங்கள், நான் கிருபையிலே வளர்ந்திருக்கிறேன்.
It is through our suffering, it is through our circumstances where we are broken that we can grow in grace.
நம்முடைய சூழ்நிலைகளிலே நாம் உடைக்கப்படுகிறதான அந்த சூழ்நிலைகளிலே தான் நாம் கிருபையிலே வளர முடியும்.
I am absolutely certain that when we get to heaven, we will look back on our lives.
நாம் பரலோகத்துக்கு செல்லும் பொழுது நம்முடைய பூமிக்குரிய வாழ்க்கையை நாம் திரும்பி பார்க்கும் பொழுது,
there will be some people in heaven who will see how when God wanted them to go through a difficult trial, it was so that they would grow in grace ultimately.
ஒரு சில ஜனங்கள் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் கிருபையிலே அதிகமாய் வளர்ந்திருக்க வேண்டும் என்பதற்காக தான் சில சூழ்நிலை அனுபவித்தார் என்பதை பார்ப்பார்கள் என்று நான் நிச்சயமாய் சொல்ல முடியும்.
But instead they complained, they grumbled, they were angry at God why he allowed this. They were full of unbelief.
தேவன் அவர்கள் கிருபையிலே வளர வேண்டும் என்பது திட்டம் வைத்திருக்க, ஆனால் அவர்கள் குறை சொல்லி முறுமுறுத்து தேவன் ஏன் இதெல்லாம் எனக்கு அனுமதித்தார் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள்.
And in a sense the Holy Spirit was grieved.
அந்த சமயத்திலே ஒரு ஒரு விதத்திலே பார்க்க போனால் பரிசுத்தாவியினர் துக்கப்படுகிறார்.
We read, do not grieve the Holy Spirit.
பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதீர்கள் என்று நாம் வாசிக்கிறோம்.
And if we continue to grieve the Holy Spirit, he will back off. He won't force us to go through that trial.
நாம் தொடர்ந்து ஏச்சியாக பரிசுத்தாவியை துக்கப்படுத்திக் கொண்டே இருப்போம் என்றால் நம்மை வற்புறுத்தி அந்த வழியிலே செல்ல அவர் அனுமதிக்க மாட்டார், அவர் விட்டு விடுவார்.
But instead, there will be others who said, okay, Lord, you allowed this extremely difficult situation, almost impossible situation in my life.
ஆனால் அதற்கு பதிலாக வேறு சில ஜனங்கள் இருக்கிறார்கள். அவர்கள் என்ன சொல்வார்கள் தெரியுமா? ஆண்டவரே, இது மிகவும் கடினமான கூடாத சூழ்நிலையா இருக்கிறது.
Now God can solve every problem. No matter how difficult, God can solve every problem.
எவ்வளவு அதிகமான கஷ்டமா இருந்தாலும் எல்லா சூழ்நிலைகளையும் எல்லா பிரச்சனையும் தேவன் தீர்த்து வைக்க முடியும்.
But the reason he allows us to face circumstances where we think, how is God going to solve this?
இந்த காரியத்தை தேவன் எப்படி தீர்க்க போகிறார் என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு தேவன் ஒரு பிரச்சனையை நமக்கு ஏன் கொடுக்கிறார் என்றால்,
is so that we can be dependent on him more today than we were yesterday.
நாம் நேற்றை காட்டிலும் இந்த நாளிலே நாம் தேவன் மீது அதிகமாய் சார்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் அனுமதிக்கிறார்.
Let me say it simply like this, dear brothers and sisters.
அருமையான சகோதர சகோதரிகளே, இதை எளிமையாக சொல்லட்டும்.
God wants you to be more dependent on him today than you were yesterday.
நீங்கள் நேற்று இருந்ததை காட்டிலும் இந்த நாளிலே தேவனை அதிகமாய் சார்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்.
More helplessly dependent on him.
இன்னும் அதிகமாக உதவியற்ற நிலைமையில இருந்து தேவனை சார்ந்து கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று.
God wants you to be weaker today than you were yesterday.
நீங்கள் நேற்று இருந்ததை காட்டிலும் இன்று அதிக பலவீனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்.
Because if you are weaker today than you were yesterday and are depending on God more today than yesterday,
ஏனென்றால் நீங்கள் நேற்றை காட்டிலும் அதிக பலவீனம் உள்ளவர்களாயும் நேற்றை காட்டிலும் அதிகமாய் தேவனை சார்ந்து கொள்கிறவர்களாயும் இருப்பீர்கள் என்றால்,
you will find that you've grown in his grace. There's more of God's grace in your life.
நீங்கள் ஒன்றை பார்ப்பீர்கள், நீங்கள் அதிகமான கிருபையிலே வளர்ந்திருக்கிறதை பார்ப்பீர்கள்.
And when you have God's grace, you can do anything that God wants you to do.
இப்பொழுது தேவனுடைய கிருபை உங்களுக்கு இருக்கிறபடினாலே தேவன் நீங்கள் எதை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாரோ அதை நீங்கள் நன்றாக செய்வீர்கள்.
You know that Jesus lived the perfect life here on earth because he was under grace.
இயேசு கிருபைக்கு கீழாக இருந்தபடியினாலே அவர் எல்லாவற்றையும் பூரணமாக செய்தார், பூரணமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார்.
Throughout his life you read the grace of God was upon him, the grace of God was upon him, the grace of God was upon him every day of his life.
அவருடைய பூமிக்குரிய வாழ்நாள் முழுவதும் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய கிருபை அவர் மேல் இருந்தது, தேவனுடைய கிருபை அவர் மேல் இருந்தது என்று தொடர்ந்து அவரை அதை குறித்து வாசிக்கிறோம்.
Finally, at the end, we read in Hebrews 2, verse 9, he suffered death by the grace of God.
கடைசியிலே எபிரேயர் 2:9 அவர் தேவனுடைய கிருபையினாலே மரணத்தை சந்தித்தார் என்று நாம் வாசிக்கிறோம்.
You know, when Jesus went to the cross, he wasn't some strong man carrying his cross.
இயேசு சிலுவைக்கு சென்ற பொழுது ஏதோ ஒரு பலசாலியான ஒரு நபராய் சிலுவையை சுமந்து கொண்டு போன அப்படி போகவில்லை.
He he was so beaten, they had to ask some other man to carry his cross for him.
வேறொரு நபரை இயேசுவின் சிலுவையை சுமந்து செல்ல வற்புறுத்தும் அளவுக்கு அவரை அந்தளவாய் அடித்து விட்டார்கள்.
He fell down under the weight of the cross. This is the Son of God.
அந்த சிலுவையினுடைய பாரத்தினாலே அவர் கீழே தடுமாறி விழுந்தார். இதை பாருங்கள், இவர் தேவனுடைய குமாரன்.
He was so weak physically, he couldn't even carry the cross.
அவர் அந்த சிலுவையை தூக்க முடியாத அளவுக்கு சரீர விதமாக அவர் பலவீனமாக இருந்தார்.
And some women were watching him, they felt sorry for him.
அவரை பார்த்துக் கொண்டிருந்த ஸ்திரீகளில் சிலர் அதை பார்த்து வருத்தம் அடைந்தார்கள்.
Have you ever been so weak that some people on the street feel sorry for you, how weak you are physically?
நீங்கள் சரீர பிரகாரமாக தெருவில் இருக்கிற ஜனங்கள் உங்களை பார்த்து பரிதாபம் அடையும் அளவுக்கு எப்பொழுதாவது நீங்கள் பலவீனம் அடைந்திருக்கிறீர்களா?
And yet here was Jesus about to take the sins of the whole world upon him.
அப்படி இருந்த போதிலும் இயேசு, இங்கே பாருங்கள், அவர் இந்த முழு உலகத்தினுடைய பாவத்தையும் தன் மீது சுமந்து கொள்ளப் போகிறார்.
That is the heaviest burden anybody's ever had to carry.
யாருமே சுமந்திராத சுமக்க முடியாத ஒரு மிகவும் கடினமான பாரம் அது.
This physically weak, beaten man was about to carry the heaviest load.
சரீர பிரகாரமாக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்ட அந்த மனுஷன் இவ்வளவு பெரிதான இந்த மனுஷனுடைய பாரத்தை எல்லாம் சுமக்கிற அந்த பாரத்தை அவர் சுமந்துகிறார்.
How is that possible?
அது எப்படி சாத்தியம்?
I think we should look at that verse, Hebrews chapter 2.
அதை நாம் இந்த வசனத்தை பார்க்கலாம், எபிரேயர் 2 அதிகாரம்.
This is the secret, dear brothers and sisters, to growing in grace.
கிருபையிலே வளருவதற்கு இதுதான் ரகசியம், அருமையான சகோதர சகோதரிகளே.
Secret to living a prospering life that's pleasing to God alone, our Father.
நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு மாத்திரமே பிரியமாக இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழக்கூடியதற்கான ரகசியம்.
We do see him, Hebrews 2 verse 9, we do see him who was made for a little while lower than the angels, namely Jesus, because of the suffering of death, crowned with glory and honor.
எபிரேயர் 2 அதிகாரம் 9 வசனத்திலே பிற்பகுதியிலே வாசிக்கிறோம், தேவதூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்தது நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம்.
So that by the grace of God, he might taste death for everyone.
தேவனுடைய கிருபையினாலே ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு அப்படி அவர் செய்தார்.
After 33 years of perfect living, Jesus was, in a sense, weaker than he had ever been.
33 வருடங்கள் பூரணமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்த பிறகு எவரை காட்டிலும் மிகவும் பலவீனமான ஒரு நபராக இயேசு மாறிவிட்டார்.
The Father took him through more and more difficult circumstances. He kept going down and down and down. His life seemed to get worse from an outward perspective.
பிதா அவரை ஒவ்வொரு நாளும் அதிகமான கடினமான சூழ்நிலைகளாக நடத்தி கொண்டு சென்றார். வெளியேறப்பிரகாரம் பார்க்கும் பொழுது வாழ்க்கை மிகவும் கடினமாக போய்விட்டது இயேசுக்கு.
But he was opening up a new and living way for us.
ஆனால் அதே சமயத்திலே அவர் நமக்கென்று ஒரு புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை திறந்து வைத்துக் கொண்டிருந்தார்.
Goes on to say, verse 10, it was fitting for him, that is the Father, for whom are all things and through whom are all things, in bringing many sons to glory, to perfect the author of our salvation through sufferings.
தொடர்ந்து 10 வசனத்திலே வாசிக்கிறோம், ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவருடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது, அவருக்கு ஏற்றதா இருக்கிறது.
For both him who sanctify, he who sanctifies and those who are sanctified are all from one Father, for which reason he is not ashamed to call them brethren.
எப்படியெனில் பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்களுமாகிய யாவரும் ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள், இது நிமித்தம் அவர்களை சகோதரர் என்று சொல்ல அவர் வெட்கப்படாமல்.
Verse 14, therefore since the children share in flesh and blood, that is suffering on this earth, he himself likewise also partook of the same, that through death he might render powerless him who had the power of death, that is the devil.
14th vasanam, adral pilligal maamsathayum rathathayum udayavala irukka, adhavadhu ubathravathin vadiyaga paadumeyida kadandhu poirukka, avarum avargalai pola maamsathayum rathathayum udayavaranar maranathukku adhigariyaagiya pisasaanavanai thamadhu maranathinale alikkumbadikkum pidi seidar.
Now Jesus invites you and I to go the same way that the devil might be crushed under our feet as well.
பிசாசு நம்முடைய கால்களின் கீழாகவும் மிதிக்கப்படும்படியான அதே வழியிலே இன்றைக்கு நீங்களும் நாம் நடக்கும்படி இயேசு நம்மை அழைக்கிறார்.
I'd like to close with one, just look at briefly in Zechariah chapter 4, this beautiful picture we see there.
ஒரு அழகான ஒரு சித்திரம் நாம் பார்க்கிறோம் சகரியா தீர்க்கதரிசன புத்தகத்திலே, அதை நான் காட்ட விரும்புகிறேன் சுருக்கமாக.
Children, if you don't know where Zechariah is, it is the second last book of the Old Testament.
திருப்பிள்ளைகளே, சகரியா புத்தகம் எங்கே இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியவில்லை என்றால் பதே பழைய உடன்படிக்கையிலே கடைசிக்கு முந்தின புத்தகம்.
You can read the whole thing sometime, but let me summarize it. There's this big mountain that's standing in the way.
ஒரு பெரிய மலை நடுவில் நிற்கிறது, இதை நீங்கள் வாசித்து பார்க்கலாம் பொறுமையாக.
And it's a picture of our self-confidence, our strength.
நம்முடைய சுய நம்பிக்கை, நம்முடைய சுய பலத்தை குறித்ததான ஒரு சித்திரமாக இது இருக்கிறது.
If you've been a Christian for 20 years, there's a greater danger that that mountain of self-confidence is bigger than somebody who's only been a Christian for 1 week.
நீங்கள் 20 வருடம் கிறிஸ்தவர்களாக இருப்பீர்கள் என்றால் ஒரு வாரம் தான் கிறிஸ்தவராக இருக்கிற நபரை காட்டிலும் உங்களுக்கு அந்த சுய நம்பிக்கையும் சுய பலமும் ஒரு மலையை போல அதிகமாக இருக்கும்.
And as you see this mountain of confidence in yourself and your abilities standing in the way,
உங்கள் மீது வைத்திருக்கிறதான அந்த சுய நம்பிக்கையும் சுய பலனும் உங்கள் வழியிலே குறுக்கே நிற்கிற ஒரு பெரிய மலை போல இருக்கும் என்றால்,
say, Lord, I want you to break me. I want you to remove this mountain of self-confidence in my life.
ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான இந்த சுய நம்பிக்கைங்கிறதான இந்த மலையை நீ அகற்றி போடும்படியாக, நொறுக்கி போடும்படியாக நான் விரும்புகிறேன்.
We see Zechariah 4 verse 6. He said to me, this is the word of the Lord to Zerubbabel, saying, not by might nor by power, but by my spirit, says the Lord of hosts.
சகரியா 4:6. அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார்.
That's why we speak often, we hear often in our meetings that we need the power of the Holy Spirit every day of our lives.
அதனாலே தான் நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் நமக்கு பரிசுத்தாவினுடைய வல்லமை தேவை என்று நம்முடைய ஒவ்வொரு கூட்டத்திலும் நாம் வலியுறுத்தி பேசுகிறோம்.
The reason many people, and I know this, I don't say this pointing a finger because this was true in my life for many years.
நான் இதை மற்றவர்கள் யார் மீது நான் விரல் நீட்டவில்லை, என்னுடைய வாழ்க்கையிலும் இது அநேக வருடங்களாக உண்மையா இருந்திருக்கிறது.
The reason for many years I was not filled with the Holy Spirit was because I could do many things as a Christian in my own strength.
நான் என்னுடைய வாழ்க்கையிலே பல ஆண்டுகளாக ஆவியினாலே நிரப்பப்படாமல் இருந்தது காரணம் என்னவென்றால், ஒரு கிறிஸ்தவனாக நானாக அநேக காரியங்களை செய்ய முடிந்திருந்திருக்கிறது.
Then God had to break me and allow me to fail and crush me in circumstance after circumstance after circumstance.
தேவன் ஒரு சூழ்நிலைக்கு அடுத்தபடியான இன்னொரு சூழ்நிலையிலே தேவன் என்னை அதிகமாக நொறுக்கி, என்னை உடைத்து, என்னை தவற செய்து, அப்படி என்னை நொறுக்கி.
I said, Lord, I cannot grow spiritually. It's impossible. There's nothing I can do.
நான் அந்த சமயத்தில் ஆண்டவரிடத்தில் சொன்னேன், ஆண்டவரே, என்னாலே ஆவிக்குரிய விதத்தில் வளர முடியாது, என்னாலே ஒன்றுமே செய்ய முடியாது என்று நான் ஆண்டவரிடத்தில் சொன்னேன்.
Pour out your Holy Spirit upon me so that I can grow. You must cause the growth in me.
பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளாக நீர் அனுப்பி நான் என்னை வளர செய்யும், நீர்தான் அந்த வளர்ச்சி என்னிலே உண்டு பண்ண வேண்டும் என்று சொன்னேன்.
Not by my might, not by my power, but by your spirit.
பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, உம்முடைய ஆவியினாலே ஆகும்.
And then he says in verse 7, what are you, O great mountain? Before Zerubbabel you will become a plain.
ஏழாம் வசனத்தை சொல்கிறார், பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமி ஆவாய்.
And then God will replace it with a building that he builds, the life of Christ in us.
அந்த மலையை அகற்றி விட்டு அவர் ஒரு கிறிஸ்து உண்டாக்குகிற, கிறிஸ்து கட்டுகிற அந்த கட்டடத்தை கொண்டு வந்து வைப்பார்.
And at the top of it, the final stone that he puts on it, he'll say, he will shout, grace, grace.
அந்த கடைசி அந்த கட்டடத்து மேல வைக்கிறதான அந்த தலைக்கல்லை வைக்கும் பொழுது, கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள் என்று வாசிக்கிறோம்.
And the final stone is put on my life and I've been made like Jesus, which I believe will happen one day.
அந்த நான் கிறிஸ்துவை போல மாறின பொழுது, அது ஒரு நாளில் நடக்கும் என்று நான் நம்புகிறேன். அப்பொழுது அந்த கடைசி தலைக்கல் என் மீது வைக்கப்படும் பொழுது,
what will be the shout of from my life, what will be the shout in your life,
என்னுடைய வாழ்க்கையிலிருந்தும் உங்களுடைய வாழ்க்கையிலிருந்தும் அந்த சமயத்தில் உண்டாகிறதான சத்தம் ஆர்ப்பரிப்பு என்னவா இருக்கும்?
Will it be like the runners, you know, when they're crossing the finish line, their arms are raised, that they're so proud of themselves?
அந்த பந்தய ஓட்டத்திலே ஓடுகிறவர்கள் அந்த கடைசி எல்லை கோட்டை அந்த கயிற்றை தொடும் பொழுது எவ்வளவா சந்தோஷித்து தங்களை கைகளை உயர்த்தி ஆர்ப்பரிப்பார்களே, அப்படி இருக்குமா?
Or will you hide your face in the dust and shout, "Grace, Lord, it was your grace that brought me here"?
அல்லது உங்களுடைய தரையிலே விழுந்து புழுதியிலே உங்கள் முகத்தை நுழுத்தி, ஆண்டவரே, கிருபைதான் என்னை இந்த உலகுக்கு கொண்டு வந்திருக்கிறது, கிருபை கிருபை என்று சொல்வீர்களா?
If we have truly become like Christ, that's how it will be.
நீங்கள் மெய்யாகவே கிறிஸ்துவை போல மாறி இருப்பீர்கள் என்றால் அப்படித்தான் அது ஆகும்.
I believe when I get to heaven, I'll want to sit in a corner saying, "Lord, what am I doing here? What if I don't deserve to be here?"
நான் பரலோகத்துக்கு செல்லும் பொழுது ஏதோ ஒரு மூலையிலே உட்கார்ந்து கொண்டு நான் ஆண்டவரிலே சொல்லுவேன், ஆண்டவரே, நான் இங்கே என்ன செய்கிறேன், நான் இங்கு வருவதற்கு எனக்கு தகுதி இல்லையே என்றுதான் நான் சொல்லுவேன்.
I certainly didn't deserve to be conformed into the image of Jesus.
இயேசுனுடைய சாயலுக்கு ஒப்பாகிறது தான் அந்த ஸ்லாக்கியத்துக்கு நிச்சயமாக நான் பாத்திரன அல்ல.
But you've given me grace. Grace, thank you.
நீர் எனக்கு கிருபையை கொடுத்திருக்கிறீர், கிருபை கிருபைதான், நன்றி.
Yeah, amen. Let's go this way, brothers and sisters.
Amen. இவ்விதம் இந்த வழியிலே நாம் போவோம் சகோதர சகோதரிகளே.
Let's pray.
நாம் ஜெபிக்கலாம்.
Father, I thank you for challenging my heart afresh today.
பிதாவே, இந்த நாளிலும் என்னுடைய இருதயத்தை புதிதாக புதிதான விதத்தில் சவாலிட்டீர், அதற்காக நன்றி.
I want to be more like you, Lord. I believe that is the prayer of these dear brothers and sisters and children as well.
ஆண்டவரே, நான் இன்னும் அதிகமாய் உம்மை போல மாற விரும்புகிறேன். இதுதான் இங்க அருமையான சகோதரர்களுடைய சகோதரிகளுடைய பிள்ளைகளுடைய ஜெபமாய் இருக்கும் என்று நான் நம்புகிறேன்.
Help us to grow in grace, Lord, by being more humble every day.
ஒவ்வொரு நாளும் இன்னும் அதிகமாய் தாழ்மையாய் இருப்பது நிமித்தம் கிருபையிலே வளர எங்களுக்கு உதவி செய்வீராக.
Help us to grow in the real knowledge of you that causes us to become like you.
உம்மை போல மாற செய்கிறதான அந்த மெய்யான அறிவை, உம்மை குறித்த அறிவை எங்களுக்கு தருவீராக.
And build up godly individuals, godly marriages, godly homes.
தேவபக்தியுள்ள தனிநபர்களையும், தேவபக்தியுள்ள குடும்பங்களையும், தேவபக்தியுள்ள சபைகளையும் நீர் எழுப்புவீராக.
Build up these churches to be godly examples of going this way.
இந்த வழியிலே செல்லக்கூடியதான ஒரு தேவபக்தியுள்ள மாதிரிகளாக இருக்கும்படி இந்த சபைகளை நீர் கட்டி எழுப்ப முடியாது ஜபிக்கிறேன்.
We ask in Jesus' name. Amen.
இயேசு நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். Amen.